தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் என்று மூன்றை பத்தி சொல்லியிருந்தேன். அதுல தத்துவம் அச்சித்து சித்து ஈஸ்வரன் என்று பார்த்தோம். அதுல சித்துங்கிற ஜீவாத்மாக்கள் மூவகைப்பட்டவர். இன்னும் பாப புண்ணியங்களோட சம்சாரத்தில் இருக்கும் நம் போன்ற பத்தாத்மாக்கள் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்து முக்தி அடைந்திருக்கும் வைகுந்தத்திலே தற்போது அடைந்திருக்கும் முக்தாத்மாக்கள், எப்போதுமே வைகுந்தத்தில் இருக்கும் நித்தியர்கள் ஆதிசேஷன், விஸ்வக்சேனர், கருடன் போன்ற நித்தியர்கள் என்று ஜீவாத்மாக்கள்ல மூணு வகைப்பட்டவர்களை பத்தி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அச்சித்து தத்துவம், ஜட பொருள்கள், அதுகளும் மூணு வகை, சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், கால தத்துவம். மிஸ்ர சத்துவம்ங்கிறது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த மூணும் கலந்து பண்ணப்பட்டிருக்கிற பொருள்கள். இப்ப நம்ம உடம்பு, மண்டபம், கோபுரம், பிராகாரம், ஆடு மாடு, கோழி, எல்லா சரீரமும் எல்லா பொருட்களுமே முக்குணங்களால் ஆக்கப்பட்டவை. அதுல ரெண்டு குணங்கள் இல்லாமல் சத்துவம் மட்டும் இருந்தால் அது சுத்த சத்துவம். அல்ல, ரஜோகுண தமோகுண சேர்க்கையே இருக்காது. இப்ப பகவானுடைய திருமேனி, அது நம்மாட்ட முக்குணமயமானது அல்ல, பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டதும் அல்ல, அதை தாண்டி இருக்கக்கூடிய அப்ராகிருதமாய் சத்துவம் மட்டுமே இருக்கக்கூடிய திருமேனி. அதே போலத்தான் வைகுந்தம், எப்போதும் பிரகாசிக்கும், தானே பிரகாசிக்கும், ரஜோகுண தமோகுணத்தின் சேர்க்கையே கிடையாது, அதனால அதசுத்த சத்துவம்னு சொல்றோம். இந்த முக்குணங்களுமே இல்லாதது கால தத்துவம், எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கோம். தானும் வினாடி, நிமிஷம், மணி, வாரம், மாசம், வருஷம் மாறிண்டே இருக்கும். தான் எதை பிடிச்சிட்டு இருக்கமோ அந்த பொருட்களை எல்லாம் மாத்தின்றே இருக்கும். காலத்தால மூடப்படாத பாதிக்கப்பட்ட வஸ்து எது, பாதிக்கப்படாத வஸ்து எது, அனைத்தும் பாதிக்கப்படுறதுதானே காலத்தாலே, அதுதான் கால தத்துவம். பிரளயம் வரணுங்கிறதையும் காலம்தான் உணர்த்தும், பகவானுக்கு சிருஷ்டி பண்றதுக்கு காலம் வந்துடுத்துங்கிறதையும் அதுதான் உணர்த்தும். இப்ப தத்துவத்திலே மூணு பார்த்துட்டோம், அதனுடைய உள்வகைகளையும் பார்த்துட்டோம். இதுக்கு மேல புருஷார்த்தம்ங்கிறது எது? ஒரு மனிதனால் விரும்பப்படுவது புருஷார்த்தம், வேண்டப்படுவது புருஷார்த்தம். இப்ப எனக்கு கல்யாணம் ஆகணும்னு விருப்பம் இருக்கலாம், சாமி எனக்கு புருஷார்த்தம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும்னு விருப்பமா இருக்கும், எனக்கு இப்போ ஒரே புருஷார்த்தம் வாழ்க்கையில குழந்தை பிறக்கிறது தான், வேலை போயிடுத்து, நல்ல வேலை வேணும், இப்போதைக்கு புருஷார்த்தம் வேலை தான், நன்னா சாப்பிடணும், ரெண்டு வேளை மூணு வேளை, அதுவும் விதவிதமா சாப்பிடணும், வாழ்க்கையில் அவருடைய புருஷார்த்தமே சாப்பிட்றது தான். இதை போல என்னத்தை வேணா நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா இதெல்லாம் புருஷார்த்தம் ஆயிடாது. இதை மொத்தத்தையும் நாம இப்ப சங்கிரகம் பண்ணோம்னு வச்சுக்கோ, ஒரு கேட்டகரைஸ் பண்ணோம்னால் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் என்று நாலாக கூறுகிறோம். அறம், பொருள், இன்பம், வீடு. அதுல வீடுங்கிறது மோக்ஷானந்தம் தனி, அது முக்தி அடைதல். இந்த லோகத்தில் இருக்கிறச்சே மூணு, மறுபடியும் மூணு வந்துருச்சு பாருங்க, அறம், பொருள், இன்பம். அறம்ங்கிறது தான் தர்மம். தர்மத்தை இஷ்டாபூர்த்தங்கள்னு சொல்லுவார்கள். யாகம் பண்றது, யஜ்யம் பண்றது, ஹோமம் பண்றது, இதெல்லாமும் தர்மம். இன்னொரு வகை குளம் வெட்டுறது, மரம் நடுறது, தானம் பண்றது, இதெல்லாமும் தர்மம். அப்ப யாகம், யஜ்யம், ஹோமம் ஒரு வகை தர்மம். மக்களுக்கு நல்லது செய்யணும், சோசியல் சர்வீஸ் பண்றமே, அதுல வேதங்கள், தர்மசாஸ்திரங்களே மரம் நடுறத பத்தியும், ஜலாசயங்கள் கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, அந்த மாதிரிய பத்தியும் ரொம்ப வசத்தியா சொல்லியிருக்கு. அப்ப இதுகள் எல்லாத்தையும் தர்மம்னு ஏற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்தது அர்த்தம். அர்த்தம் பொருளீட்டுதல், தர்மம்ங்கிறது தர்மம், தர்மம் செய்தல். அடுத்த அர்த்தம் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கிறோம் இப்போ. ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. பொருளீட்டுவதே தர்ம காரியத்தில் ஈடுபடுறதுக்கு தான். ஒருவேளை பொருளையா சேர்த்துட்டு தர்ம காரியமே பண்ணலன்னு வச்சுங்க, திருடன் கொள்ளையடிச்சுன்னு போடுவார், தீவிரவாதி பிடிங்கின்னு போடுவார், ராஜா வரி போட்டு எடுத்துன்னு போடுவார். அதனால என்ன பொருள் ஈட்டினாலும் அது சரியான தர்மத்துல செலவழிக்கணும். அதுக்கப்புறம் மூணு, காமம். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறோம் இல்லையா, அது சரீர சுகத்திலேருந்து எத்தலையோ காமம், எத்தலையோ விருப்பம். காமம்னா வெறும் உடல் சுகம் மட்டும்னு அர்த்தம் இல்லை, எந்த விருப்பமா இருந்தாலும் அது காமம்னு தான் சொல்லப்படும். அப்ப அது மூணாவது, தர்ம அர்த்த காம. இந்த மூணுத்துக்கும் ஒரு வகைமுறை வச்சிருக்கா. நம்ம எப்ப பார்த்தாலும் தர்மம் அழிந்தாலோ, எப்ப பார்த்தாலும் காமமோ, எப்ப பார்த்தாலும் அர்த்தமோ கூடாதான். அது நீதி சாஸ்திரம் சொல்றது, கால வேளையில தர்மத்தை பொழுது செலவழி, மத்தியான வேளையில பொருளீட்டுவதில் பொருளை செலவழி, மாலை இரவு பொழுதிலே காமத்தில் செலவழி. இதை போல ஒரு நாளை மூணா பிரிச்சிருந்து செலவழிச்சியானா தானே இந்த வாழ்க்கை நல்லா போச்சுன்னா மோட்சம் கிடைச்சுடுங்கிறா. அதனால மோட்சம் கிடைக்கணும்னு சொன்னா இந்த மூணையும் ஒழுங்கா நம்ம பிரிச்சு விட்டுக்கணும், தர்மத்தை அர்த்தத்தை காமத்தை, காலை மதியம் மாலை என்று பிரித்து ஒன்றுல மட்டும் ஈடுபடாமல் மூணுலையும் சமமா ஈடுபட்டால் தன்னடையே மோட்சம் கிடைக்க போறது. முயற்சிப்போம்.